மத்தேயு 16 வசனம் 24 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மத்தேயு 16:24-28 வரைக்கும் வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி உண்மையான கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன அப்படின்றத விளக்குற பகுதியா இருக்கிறது. நம்ம எல்லாரும் நம்ம வாழ்ற காலத்தின் விளைவுகள் அப்படின்னா, ஏன்னா நம்ம வாழ்ற காலம் அதனோட ட்ரெண்டு அதனோட சிந்தனை எல்லாம் நம்மளை பாதிக்காம நம்ம இருக்கவே முடியாது. வாழ்ற காலத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல வந்து கிறிஸ்தவம் அப்படின்னு பார்க்கும்போதே கிறிஸ்தவம் வந்து சுயநலம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவம், செல்ஃப் சென்டர்ட், சுயத்தை மயமா கொண்ட கிறிஸ்தவமாக, சுய திருப்தியை நோக்கமாக கொண்ட கிறிஸ்தவமாகத்தான் அநேக இடங்களில் நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் என்று அநேக பேர் தங்களை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வருதே அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான், அதே தான் மெயின் நோக்கமே. இயேசு ஏற்படுத்தின கிறிஸ்தவம் வந்து எப்படியோ ஒரு விதத்தில் கோணலாக்கப்பட்டு ஒரு கதைகளை நம்ம படிக்கிற மாதிரி, அலாவுதீன் விளக்கு கதை உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்குல நமக்கு ஏதாவது தேவை பிரச்சனைன்னு இருக்கும்போது அந்த விளக்கை நம்ம இப்படி இப்படி ரப் பண்ணோம்னா திடீர்னு அந்த விளக்குலேருந்து ஒரு பூதம் வரும். பூதம் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும், என்னை ஏன் அழைத்தீர்கள் அப்படின்ன உடனே நம்ம சொல்லலாம். சொன்ன உடனே நம்ம தேவை நிறைவேறிவிடும். அப்படின்ற மாதிரி தான் இயேசுவையும் இயேசுடைய ஜபத்தையும் நமக்கு கஷ்டம் வரும்போது யூஸ் பண்ற ஒரு விளக்காக அநேக பேர் மாத்தி விட்டுட்டாங்க. முக்கியமாக பெந்தகோஸ்த் கூட்டம் வந்து உங்களை சுகத்தோடு ஐஸ்வர்யத்தோடு செல்வத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவர் இருக்க விரும்புகிறார் என்றதை சொல்லி சொல்லிய அவங்க மாத்திரம் இல்லை, அவங்கள பின்பற்றின பல சுவிசேஷ சபைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சஞ்சீவி மருந்து மாதிரி, எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மருந்து தான் இயேசு அப்படின்னு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுமா, வாழ்க்கையில சமாதானமா இருக்கணுமா, கஷ்டங்கள் தீரணுமா, இயேசுவிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சுயநலத்தை இயேசுவை விற்கிற ஒரு பணியில கிறிஸ்தவம் ஆகிவிட்டது. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இயேசு தன்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலையும் சரி வரப்போற உலகத்திலையும் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அது உண்மைதான். ஆனா இயேசு கிட்ட வரும்போது மனம் திரும்புதலினுடைய முக்கியமான ஒரு பங்கு நம்ம சுயத்தை விட்டு சுயநல காரணங்களுக்காக இயேசு கிட்ட வரக்கூடாது, அதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா சுயத்திலிருந்து இயேசு பக்கம் திரும்புறது மனம் திரும்புதலுடைய முக்கியமான காரியம் பாருங்களேன். ஆமா உண்மைதான். இந்த பகுதியில் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி மனம் திரும்புதல நமக்கு நடக்காம இருந்தா, சுயத்திலிருந்து இயேசு பக்கம் திரும்புகிற ஒரு போக்கு நமக்கு ஏற்படாம இருந்தா, ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டதே சந்தேகம், ரட்சிக்கவே படலை அப்படின்ற அளவுக்கு அதிர்ச்சி தரும்படிக்கு ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் அவர் சொல்றார். உண்மை மகிமை இருக்கத்தான் செய்யுது, ஆனா மகிமைக்கு முன்பதாக பாடுகள் கிறிஸ்தவத்தில் இருக்கு. சிங்காசனம் கிடைக்கதான் போகுது, ஆனா சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் சிலுவை எடுக்கணும்னு இயேசு சொல்றார். பெரிய வெகுமதி நமக்கு வரதான் போகுது, ஆனா அந்த வெகுமதிக்கு முன்பதாக தியாகங்கள் நம்ம செய்ய வேண்டியது அவசியம். ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்யுது, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக கீழ்ப்படுதல் அவசியம். இதெல்லாம் சொல்லாம கிறிஸ்தவத்தை கோணலாக்குனதை பார்க்கிறோம். அதை தான் இந்த பகுதியில் ஆண்டவர் அருமையாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இழந்துதான் நாம் ஜெயிக்கிறோம், இழந்துதான் நாம் ஜெயிக்கிறோம். இந்த பகுதி ரொம்ப லாஜிக்கலாக இந்த அதிகாரம் ஃப்ளோ ஆகுது நம்ம பார்த்துட்டு வரோம். பேதுரு அருமையான அறிக்கையை, பாக்கியமான அறிக்கையை அறிவித்தார். 16 வசனத்தில் அந்த 16:18 ஆண்டவர் அந்த அறிக்கையை சொல்லுகிற மக்களை வைத்து என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னாரு. அந்த சபையை எந்த சாதனத்தின் மூலமா கட்டுவேன் என்று 21 வசனத்தில் என் மேசியாவுடைய பணியை நான் எருசலேமுக்கு போய் பல பாடுகள் பட்டு மறித்து உயிரோடு எழுந்து 3 நாள் அதை செய்வேன் அப்படின்னா. இப்போ 24-28 வரைக்கும் என்ன சொல்றாரு, இப்படி நான் போய் பட்டு பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்த நன்மைகள் எப்படிப்பட்ட என்னுடைய மக்கள் மேல் சேரும், எப்படிப்பட்ட மக்கள் அதை தன்னுடைய அனுபவத்தில் அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்றத இந்த வசனத்தில் சொல்ற. யாருக்கு கிடைக்கும், நான் போய் பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்து மீட்பின் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பேன், அது யார் மேல் பலிக்கும், என்னுடைய உண்மையான சீஷர்கள் யார் எப்படின்றத இதுல விளக்குற ரொம்ப ஊடுருகிற ஆராய்கிற வார்த்தைகள். இதை பிராடா 24 இந்த அதிகாரம் முடிகிற 28 வரைக்கும் ரெண்டு தலைப்பா பிரிக்கலாம். என்ன சொல்றார் இயேசு இதுல, முதலாவது ஒரு பேரம் பேச முடியாத சீஷத்துவ நிபந்தனைகள், இங்கிலீஷ்ல நான் நெகோஷியபிள்னுவாங்க, பேரம் பேச முடியாத சீஷத்துவ நிபந்தனைகள். 3 காரியங்களை சொல்றார். ஒருவன் என் சீஷனா இருக்கணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். 24 வசனத்துல இது வந்து அப்படி இல்லாமையும் நான் இருந்துடலங்க அப்படின்னு பேரமே பேச முடியாது. நீ இப்படி இருந்தாதான் நீ என் சீஷன், இல்லைன்னா நீ என்னாவா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போ, நான் உன் சீஷனாக பார்த்ததே இல்லை, நீ யார் என்று அறியல அப்படின்னு தான் உன்னை பார்த்து சொல்ல போற. இவன் தான் என் சீஷன், பேரம் பேச முடியாத நிபந்தனைகள். இந்த நிபந்தனை சொல்லி முடிச்சு 25-27 வரைக்கும் 4 மிக கம்பீரமான மிக சீரியஸான காரணங்களை சொல்ற. ஏன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் அவங்களை மறுதளித்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை ஏன் பின்பற்றணும்னு 4 கம்பீரமான காரணங்களை எடுத்து வைக்கிறார். பாருங்களேன் 25 தமிழ்ல அது வருது இல்ல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 25 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபார். 24 சொல்லி முடிச்சாச்சு, இதான் கொள்கை, இதுதான் இப்படிதான் ஒரு சீஷன் இருக்க முடியும், இப்படித்தான் ஆக முடியும், இப்படி ஆகணும். அதுக்கு 4 காரணங்கள், ஏன நான் ஏன நீல்னு வரணும். 25 ஃபார், 26 ஃபார், 27 ஃபார், ஃபார் 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 என 4 காரணங்களை அவர் எடுத்து வச்சுட்டு போறார். இந்த கண்டிஷன்ஸை கேட்டு ஐயோ என்ன மறுதளிக்கணுமா, சிலுவை எடுக்கணுமா, பின்பற்றணுமா, எழிஞ்சது போங்க, இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன், இதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு நீ போறதா இருந்தா சரி போ, ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த 4 கம்பீரமான காரணங்களை சிந்திச்சுட்டு நீ போ. ஏன் அப்படின்னா இந்த 4 காரணங்கள் யோசிச்சு ஒரு மனுஷன் ஆழமா யோசிச்சு தியானிச்சு உணர்ந்தானா மிக சந்தோஷத்தோடு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவான். இந்த 4 பவர்ஃபுல் வல்லமையான காரணங்களை அவர் எடுத்து வைக்கிறார். ஏன்னா இந்த 4 காரணங்களை காட்டுறாரு. இந்த 3 செய்யாதவன் இந்த உலகத்திலேயே நித்தியத்திலேயே மிகப்பெரிய லூசர், மிகப்பெரிய இழப்பு இழக்கிறவன் அவன் தான். இந்த உலகத்திலேயே நித்தியத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் யாருன்னா இந்த 3 செய்யாதவன். இந்த 4 காரணங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறேன், புரியுதுங்களா? இதான் ஸ்ட்ரக்சர். சீசனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லி 4 வல்லமையான காரணங்களை எடுத்து சொல்ற. ஏன் இப்படித்தான் நீ வரணும்னு இன்னைக்கு நம்ம காலையில் இந்த பேரம் பேசக்கூடிய நிபந்தனைகளை தான் பார்க்க முடியும். இந்த 4 காரணங்களை அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த காரணங்களை பார்த்து இந்த நிபந்தனைகளை நம்ம இப்போ பார்த்து இன்னைக்கு மாலையில் நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன். இந்த நிபந்தனைகளுக்கு உரிய சில பயன்பாடுகளை இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஜூம் காலில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த நாலு காரணங்களை பார்க்கலாம். ஓகே, 24வது வசனத்தை இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பல வசனங்களை போட்டுக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வசனங்கள், அவர் புல்லுள்ள ஸ்தலம், அந்த மாதிரி வசனங்களை போடுறப்ப இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இதை போட்டவங்க யாருமே ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. இதை போட்டவங்க யாருமே நரகத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதை போட்டவங்க நிறைய பேர் நரகத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு 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 சைடு ஆஃப் கிறிஸ்டியன் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி தான். என்ன, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இதை யாருக்கு சொன்ன, சீஷர்களை நோக்கி. மார்க்கில் வந்து கூட்டத்தை எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே சீஷர்களை நோக்கி. ஏன், இது சீஷர்களுக்கு தெரியாதா, இது சீஷர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்படலையா அப்படின்னா இல்லை, ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். மத்தேயு நம்மளே படிச்சிருக்கோம், மத்தேயு 10:37 ஒருவன் தன் தகப்பனையோ தாயோ என்னை விட அதிகமாய் நேசித்தால் அவன் என் சீஷனாக இருக்க பாத்திரன் இல்லை. ஒருவன் தன் மகனையோ மகளையோ என்னை விட அதிகமாக நேசித்தால் அவன் என் சீஷனாக இருக்க பாத்திரம் இல்லை. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராவிட்டால் அவன் என் சீஷனாக இருக்க பாத்திரம் இல்லை. தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. இது ஏன் திருப்பியும் சொல்றார், இங்க சொன்னது மாத்திரம் இல்லை, இதே தான் மார்க் 8 அவர் எழுதுறார். லூக்கா தவறாம எழுதுறார். லூக்கா 14:25 திரளான கூட்டங்கள் அவரை பின்பற்றி வரும்போது அவங்கள பார்த்து, இத்தனை பேர் வரீங்களே என்னை பின்பற்றி ஒருத்தன் வரணும்னா தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரன் சகோதரியை வெறுக்காவிட்டால் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என் சீஷனாக முடியாது. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரும் திருப்பி சொல்லியிருக்கிறார். யோவான் பொதுவா இவங்க மூணு பேர் எழுதினதை எழுதாத யோவான் இதை விடாம எழுதியிருக்கிறார். லூக்கா 12 தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இந்த உலகத்தில் என் நிமித்தம் வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவனுக்கு என்று காப்பாற்றிக் கொள்வான். இதை திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சீஷர்கள் வரும்போது தன்னை பின்பற்றி வரணும் போது மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு ஸ்கிரைப் வர, நான் உங்களை வர ஆண்டவரே உங்களை பின்பற்றி நீங்க எங்க போனாலும் வர, நரிகளுக்கு கூடுகள் உண்டு பறவைகளுக்கு நரிகளுக்கு குழிகள் உண்டு பறவைகளுக்கு கூடுதல் உண்டு மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் அது சொன்னார் இல்லைங்களா. கலப்பையின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்கிறவன் என் சீஷனா இருக்க தகுதி இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த டிசைபிள்ஷிப் பாருங்க, இதெல்லாம் இயேசு வந்து இதை நீ தன் தகப்பனைய தாயை வெறுக்காவிட்டால் என் சீஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்பான்னு சொல்லல, இதெல்லாம் நீ செய்யலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என் சீஷனா இருக்கு, என் சீஷனாவே இருக்க முடியாதுன்ற, யூ கேனாட் பி, நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா நீ என் சீஷனா ஒரு நாளும் உன்னால வாழ முடியாது, யூ கேனாட் பி, கஷ்டம் இல்லை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது, இதெல்லாம் விட்டா நீ இருக்கவே முடியாது. திருப்பி திருப்பி முற்றிலுமான அர்ப்பணம் இல்லாத சீஷன் என்னுடைய சீஷனா இருக்க முடியாது. தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு தவறான நோக்கங்களை வருகிறவர்களுக்கு நிறுத்துவதற்காக அது சொன்னாரு. தன்னோடு இருக்கிற சீஷர்களையும் தங்களை சோதித்து பார்க்க அடிக்கடி இந்த சவாலை அவர்களுக்கு எழுப்பினார் பாருங்களேன். இது சீஷத்துவத்தின் நிபந்தனைகள், சீஷத்துவத்து தியாகம், சீஷத்துவத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை. இதுல வழி இருக்கு, இதுல உறவுகள் அறுப்பு இருக்கு, இதுல எதிர்ப்பு இருக்கு, நிராகரிப்பு இருக்கு, பாடுகள் இருக்கு. இதை திருப்பி திருப்பி அவர் வலியுறுத்தினார். இங்க ஏன் அதை திருப்பியும் சொன்னார் இந்த கான்டெக்ஸ்ட்ல, ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதா, தெரியாதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், தன் சீஷர்களும் சரி பேதுருவும் சரி கொஞ்சம் மறந்துட்டாங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் பேதுருடைய துணிகரத்துல என்ன பார்க்குறோம், அவர் நான் போறேன்னு எருசலேமுக்கு போறேன்னாரு, பாடுபடணும்னாரு, அவரை வேற வழியா கூட்டு போக பிளான் பண்றாரு பேதுரு இல்லைங்களா. அதை அவரை சரி பண்ணணும், அதை திருப்பி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே, எனக்கு நீ இடரலா இருக்கிறாய், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இதான் மனுஷனுக்கு ஏற்றவைகள் சிந்தனை என்ன, வழி இல்லாம ஆதாயம் வரணும் அப்படிதானே நமக்கெல்லாம். வேலை செய்யாம சம்பளம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கணும், அதான் நம்முடைய யோசனை. ஆறாமா இருக்கணும், கஷ்டப்படாம நம்ம நல்லா மேல வந்துடணும், ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, நல்லா வந்துடும். நல்லா அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்க, நம்ம கஷ்டமே படுறது இல்லை, ஆனால் பொறாமப்படுறது கொண்டு நமக்கு தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ இருக்கு. இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் நமக்கு ஆதாயம் வந்துடணும், சிலுவை இல்லாமல் நமக்கு கிருடத்தை ஆண்டவர் கொடுத்துடணும், பாடு இல்லாமல் மகிமை கிடைச்சிடணும், தியாகம் இல்லாமல் வெகுமதி கிடைக்கணும். அதான் மனுஷனுடைய சிந்தனை. அதான் அவர் சொல்றார் ராங் ராங். இப்படி யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன? நிபந்தனையற்ற இது பெயரம் பேச முடியாத சீஷத்துவ நிபந்தனையை நீ மறந்து போயிட்ட, அதை உனக்கு ஞாபகப்படுத்தி உனக்கு கரெக்ட் பண்ற வரல. அதுதான் அதனால தான் அந்த வசனம் 24 வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பொழுது ரைட் தென் இல்லைங்களா, அங்கேயே என்ன சொல்றாரு? அவங்களை சரி பண்ணுவதற்காக மீண்டுமாக நான் சொல்லிக் கொடுத்த கற்பனையை, மீண்டுமாக நான் சொல்லிக் கொடுத்த சீஷத்துவ நிபந்தனையை அவங்களுக்கு திருப்பியும் கற்பிக்கிறார். பாருங்கள், ஒன்று கேட்கறது ஒன்று, அதை கற்று அதன்படி வாழ்றது ஒன்று. அது சீஷர்களுக்கே இருந்திருக்கு இல்லைங்களா. இவ்வளோ தான் கேட்டிருந்தாலும் அது உள்ளே இறங்கவே இல்லை, அதன்படி அவங்க வாழலை. இப்போ திருப்பியும் அதை கற்றுக் கொடுக்குறாரு. நமக்கும் அதானே, நமக்கும் அதான் ஆண்டவர் நமக்கும் இன்னைக்கு அதான் சொல்கிறார். நம்ம வந்தால் சர்ச் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றுறோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சர்ச்சில் ஜாயினாக இயேசுவை பின்பற்றுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் கிரைசிஸ் பாயிண்டில், சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் வந்து நம்மளை சவால் விடும்படிக்கு நம்மளை கேட்குறார். உண்மையாகவே நீ சீஷனா? உண்மையாகவே இந்த சீஷத்துவம் விலை கொடுத்து வர முடியுமா? உன்னால் நீ தொடர்ந்து இதில் வரப்போறியா அப்படின்னு அவங்களுக்கு சவால் கொடுத்த மாதிரி நமக்கும் இந்த காலையில் நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான விதத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்படி நீ இருக்கிறியா? இப்படித்தானா என்னுடைய என்னை பின்பற்றி வருகிறாய்? உண்மையானே நீ விலைய எண்ணி பார்த்து தொடர்ந்து வரப்போறியா, இல்லை பின்வாங்கி போக போறியா? எங்கே போயிட்டு இருக்கிற நீ? என்னுடைய சீஷனா பின்பற்றி வருகிறியா? ஒரு சேலஞ்ச், முற்றிலுமா அர்ப்பணித்து வருகிற சீஷனா நீ அப்படின்னு கேட்குற. ஏன்னா அவர் நம்ம மேல் வச்சிருக்கிற அன்பு, அவர் செய்த பெரிய தியாகம், அதனால நம்ம முற்றிலுமா அர்ப்பணித்து வாழ்ந்து அவர் வாங்கி கொடுத்த மீட்பின் ஆசீர்வாதங்களை முற்றிலுமா அனுபவிக்கணும்னு அவருடைய விருப்பம். இப்படி இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைங்களா. ஆகவே இதை மீண்டும் மீண்டுமாக அவர் சொன்ன காரியத்தை பரிசுத்தாவியானவரோ நம்மேல் அக்கறை கொண்டு மீண்டும் மீண்டுமாக புதிய ஏற்பாடில் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு தடவை சொன்ன காரியம் இல்லை, திருப்பி திருப்பி சொன்ன காரியம். ரொம்ப ரொம்ப ஆழமான பாரமான வசனம். இயேசுனால இதை சொல்லி அந்த காரணங்கள்லாம் சிந்திச்சு உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஓல் நைட் உட்காந்து யோசிச்சு பார்த்து அதனோட பாரத்தில் சில நேரங்களில் நொறுங்கி தான் போகும். ப்ராக்டிக்கலாக இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக இது எப்படி நமக்கு பொருந்தோம்னு யோசிச்சு யோசிச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்கே. இந்த காரியம் நம்மளை எல்லா உலகத்துக்கு மனிதனுக்கு ஏற்ற சிந்தனைகளை சிந்தனையிலேருந்து நம்மளை தூரம் வைத்து, உலக காரியங்களெல்லாம் தூரம் வைத்து, ஒரு நித்தியத்தின் முனைக்கே போய் நின்று பார்த்து வாழ்கிற சிறுதான வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு எடை போட நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். நம்ம வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்சம்தான், அந்த வாழ்க்கையை வீணாக அழியல் போகிற காரியங்களை மனுஷ சிந்தனைகளை வைத்து வாழாமல் அந்த நாலு காரண கம்பீர காரணங்களை அவர் எடுத்து வைக்க போறாரு. நித்தியத்தின் எல்லைக்கே நம்மளை கொண்டு வந்து வரப்போற நித்தியத்தெல்லாம் காமிச்சு, நம்ம சிறிதான வாழ்க்கையை காமிச்சு, எது முக்கியம் வாழ்க்கையில், எது அவசியம் வாழ்க்கையில, உலகத்தையே சம்பாதிச்சாலும் ஆத்மாவை இழந்தா அவனுக்கு என்ன ஆகும், தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் இழந்து எவ்வளவு முட்டாளா நிக்க போறான்றதை யோசிச்சு எது முக்கியம், இன்னைக்காவது உணர்வடைந்து வாழுன்ற அளவுக்கு இந்த பகுதி நமக்கு செய்யக்கூடியது. அவ்வளவு கம்பீரமான பகுதி. தேவன் ஆவியானவர் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு சிந்தனையும் இடம் சிஸ்டம், நம்ம வேல்யூ சிஸ்டம், வாழ்க்கையில் எது முக்கியம் நினைக்கிற சிஸ்டம், நம்முடைய ப்ரையாரிட்டிஸை இந்த காரியம் தான் நித்தியத்தின் பார்வையில் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யும். இதை திறந்த இதயத்தோடு நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் நமக்காக நான் போக வேண்டும், எருசலேமுக்கு போக வேண்டும், பல பாடுகள் அறைய வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும்ன்ற ஒரு அப்படி நித்திய நன்மையை ஆனந்தத்தை கருதி இதை பாரத்தோடு சொல்கிறார். பரிசுத்தாவி நமக்கு வேலை செய்து இதை ஆசீர்வதிக்கிட்டோம். பேரம் பேச முடியாத சீஷத்துவ சீஷத்துவ நிபந்தனை என்ன? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். திருப்பி 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 நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா மறந்துடும், நான் மறந்துடும் அதெல்லாம் இது இல்லைங்களா? இந்த வசனம் ரிஜிஸ்டர் ஆகாது. ஆனால் நல்ல ஆறுதலான கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அது நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். இதுதான் ரொம்ப கஷ்டம், நம்ம முடிக்கவே மாட்டேங்குது. சீக்கிரம் ஸ்கிப் பண்ணிடலாமான்னு. இயேசுவை பின்பற்றி வருகிற வழி சிலுவையின் வழி. என்ன பின்பற்றணும்னு சீரியஸாக, என்னுடைய இராணுவத்தில் சேரணும்னு உறுதியாக சீரியஸாக இருந்தீங்கன்னா, மூணு கற்பனைகள் ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி. இப்போ பிரயாணம் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? முதல்ல குட் பாய், வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக போகிறதா இருந்தால் காலில் ஒருத்தர் ஞாபகப்படுத்தினார். ஆபிரகாம் தன் பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது எப்படி வருவார்? ஃபேர்வெல்னுவாங்க இல்லைங்களா? பிரியாவிடை, இன்னுமே உங்களை பார்க்க முடியாது, போயிட்டு வர அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேர்வெல் சொல்லிவிட்டு, அடுத்தது பிரயாணம் பண்ணும்போது லக்கேஜ் எடுத்துக்கணும். ஒரு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இது ஒரு பிரயாணம், நித்திய பரலோகத்தின் பிரயாணம். இந்த பிரயாணத்தில் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? யாருக்கு குட் பை சொல்லணும் தெரியுமா? சுயத்துக்கு. உங்களை நீயே வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து, ஃபேர்வெல் சுயமே அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டு லக்கேஜை தூக்கணும். என்ன லக்கேஜ்? உன் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் லக்கேஜ். அதை எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணு. இது ரிட்டர்னல் ட்ரிப், நித்திய பிரயாணம். மூணு காரியம். இது வந்து வெறும் சீஷத்துவ நிபந்தனை மாற்றம் இல்லை. சில பேர் சொல்றாங்க இது வெறும் சீஷத்துவத்துக்கு நிபந்தனை, ரட்சிக்கப்பட்டதுக்கு வேற நிபந்தனை. ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் காலம் இருந்து நீ சீஷன் ஆகி இப்படி மாறலான்னு இல்லவே இல்லை, ரொம்ப தப்பு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கே இதான் நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு நிறைவேற்றாதவங்க ரட்சிக்கவே படலை. ஏன்? இந்த வசன கடைசி பகுதியில் நியாய தீர்ப்பு கொண்டு வரார். இதெல்லாம் செய்யாதவங்களை எப்படி வந்து நியாய தீர்ப்பு ஆக்கினைக்குள் தீர்க்க போறேன் அப்படின்றார். அப்படின்னா இப்படித்தான் ரட்சிக்கப்படுறது. இட் இஸ் இது வந்து ரட்சிக்கப்படுற நிபந்தனை, ரட்சிக்கப்படுற நிபந்தனை. நான் சிலுவைக்கு போக போறேன், மறிக்க போறேன், உயிர்த்தெழுக்க போறேன், மீட்பை சம்பாதிக்க போறேன். என்னுடைய மீட்பின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வந்து யார் மேல பழிக்கும்? எவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரானோ அவன் மேலே தான் பழிக்கும். அதான் அவர் சொல்றார். ஈசத்துவத்தில் வளருவதற்கான நிபந்தனை இல்லை, உண்மையான ரட்சிப்பை அனுபவிப்பதற்கே இதான் நிபந்தனை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கவனிச்சு பாருங்க, இங்கேயும் ஒரு மஸ்ட் மேலேயும் இருந்துச்சு. ஐ மஸ்ட் கோ டு ஜெருசலேம். என் சீஷன் ஆகி ஒருவன் வரணும்னா ஈ மஸ்ட் அவன் எடுத்துக்கொள். இது ஆணை, தெய்வீக கட்டாயம், தெய்வீக ஆணை. இப்படி வந்தே வரணும். முதலாவது பார்ப்போம் அந்த வசனம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், விருப்பம், இது ஆரம்பிக்கிறதே விருப்பத்தினால. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட், விருப்பம். சீசத்துவத்தின் ஒரு அம்சமே விருப்பம். பாருங்களேன், அந்த விருப்பம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு, தொடர்ந்து நான் அர்ப்பணித்து இருப்பேன்ற ஒரு விருப்பத்தினால வருது. விருப்பத்தோடு, சுயத்தோடு, முழு இருதயத்தோடு. யாருமே கட்டாயத்து, நிறைய பேர் இயேசுக்கிட்ட வருது வந்து பலவிதமான கட்டாயங்கள். சில பேருக்கு பெற்றோர்களுடைய கட்டாயங்கள் இருக்கலாம், சில பேருக்கு சமுதாய கட்டணம். நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்பப்பா சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க, நாங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம். சில பேர் குழந்தையிலேயே ஞானஸ்தானம் கொடுத்து நீ எங்கேயும் போயிடக்கூடாது, முஸ்லீமாக மாறிட போகிறேன்னு குழந்தையிலேயே கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்த கட்டாயம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் வர முடியாது. சீஷத்துனா அவன் சொந்த விருப்பத்தோடு, பெற்றோர்கள்னால எதுனால இல்லை, தன்னுடைய சொந்த விருப்பத்தோடு அவன் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து சந்தோஷத்தோடு, தன் முழு சுதந்திர சித்தத்தோடு அவன் வரணும் இல்லைங்களா? சுதந்திர சித்தத்தோடு இந்த உலகத்தில் சகலத்தையும் அவன் ஆராய்ந்து பார்த்து, உன் ஆம்பிஷன் என்னப்பா வாழ்க்கையில், நான் அதை ஆகணும், இதை ஆகணும்னு உலகத்தில் எவ்வளோ கவர்ச்சிகள் இருக்கும்போது உலகத்தில் எவ்வளோ பின்பற்றலாம் இல்லைங்களா? இப்போ நரேந்திர மோடியை கூட பின்பற்றலாம். நம்ம ட்விட்டரில் போனோன்னா ஃபாலோன்னு போட்டுடலாம், ஃபேஸ்புக்கில் ஆக்டர்ஸை ஃபாலோன்னு பண்ணலாம், எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சக்கட்ட எல்லாத்த விட மேலே அவன் பின்பற்றணும்னு விரும்புறது இயேசுவன். இயேசுவன் அவன் பின்பற்றணும். ஒருவன் விரும்பி, இது வந்து ஒரு நாள் இருந்து போற உறுதி இல்லை, தன் வாழெல்லாம் வாழ்நாள் எல்லாம் இதுக்கு அர்ப்பணித்து இருப்பேன்ற ஒரு உறுதி. அப்படி ஒருத்தன் விரும்பினால், விரும்பினால், இது டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருவன் இதை விரும்பி விரும்பிக் கொண்டே, ஒருவன் இதை இஷ்டப்பட்டு தீர்மானமாக இஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால், அப்படித்தான் அந்த டென்ஸ் வருது. ரொம்ப ஆர்வமான ஸ்ட்ராங் வேர்ட், தீர்மானமாக விரும்பி. ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி விரும்புறவங்க எங்கெங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? இயற்கை மனுஷன் யாராவது இப்படி விரும்புறாங்களா? இல்லை, விரும்புறது இல்லை. இதுல உள்ளடக்கிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எவனுக்கு தான் இப்படிப்பட்ட விருப்பம் வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மறுஜன்மம் கொடுக்கக்கூடிய தெய்வீக கிரியையினால ஒரு மனுஷனுடைய இருதயத்தை, மனதை பிரகாசிப்பித்து, அவன் சித்தத்தை மாற்றி, அவனுடைய கண்களை திறந்து, எந்த மனுஷனையோ மனுஷியோ விசுவாச கண்களால் இயேசு கிட்ட இருக்கக்கூடிய எல்லையற்ற மகிமையும் மதிப்பையும் அவனுக்கு உணர்த்தி, அவர்தான் விலை உயர்ந்த முத்து, உள்ளத உரியதை கொடுத்து வாங்கக்கூடிய முத்து என்ற அவனுடைய மதிப்பை, மகத்துவத்தை எவன் உணர்றானோ, அவனுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை விட மிகப்பெரிய விருப்பம் என்னவா இருக்க முடியும்? அவரை பின்பற்றணும். மிகப்பெரிய ஆசை அவனுக்கு, பவுலுக்கு அது ஏற்பட்டதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பவுல் சொல்றார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு உறுதி. அவர் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் கூட நம்ம பேசணும் இல்லைங்களா? என்ன அவர் வாழ்க்கையின் உறுதி என்ன? நான் அவரை அறியணும், அவரை அறியணும். என் கர்த்தராகிய, பிலிப்பியர் 3:8 வருது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் அறியணும்ப்பா, எல்லாத்தை விட அதான் எனக்கு முக்கியம். அவர் அறியணும், நான் அவர் அறியணும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தினாகிய அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். யாருக்கு வரும் இப்படி? ஒரு மறு ஜென்மத்தினால் ஒரு மனுஷனுக்கு மன பிரகாசிப்பிக்கப்பட்டு கண்கள் தெரிந்து இயேசுடைய மகத்துவம், மாட்சிமை, எல்லையற்ற மதிப்பை உணர்ந்த ஒரு மனுஷன், அவருக்கு முன்னாடி எல்லாமே குப்பையா அப்படின்னு அவனுக்கு வரும்போது தான் அவன் வருவான் இப்படி, ஐ விஷ் டு கம் ஆஃப்டர் கிரைஸ்ட். பரிசுத்தாவே அவன் கண்களை திறந்து வாழ்க்கையிலே பெரிய உறுதி என்ன, அவர் பின்னே வந்து விரும்பணும், அதுக்கு அர்ப்பணிக்கணும். கேள்வி என்ன, உங்களுக்கு இது ஏற்பட்டிருக்கா, எனக்கு இது ஏற்பட்டிருக்கா அப்படி நீங்க விரும்பினீங்கன்னா, அப்படி உங்க கண்கள் திறக்கப்பட்டிருந்தா, 3 பேரம் பேச முடியாத நிபந்தனைகள், 3 நிபந்தனைகள் என்ன? முதலாவது, தன்னைத்தானே வெறுத்து. நான் சிலுக்கு எருசலேம் போக போறேன், பல பாடுகள் பட போறேன், கொலை உண்டு 3 நாள் உயிர்த்தள போறேன், என்னுடைய மீட்பின் ஆசீர்வாதங்கள் ஒருத்தன் மேல் பழிக்கணும்னா அவன் செய்ய வேண்டிய முதலாவது, அவன் தன்னைத்தானே வெறுத்து. பேதுரு சொன்னார், ஆண்டவரே உங்களை நீங்க காப்பாத்திக்கொள்ளுங்க, இப்படி இப்படி போகாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு என்ன காப்பாத்திக்கிறவன் இல்லை, தன்னைத்தானே வெறுக்கிறவன் தான் என் பின்னாடி வர முடியும், இதுல உள்ளடக்கி ஒரு மிடில் வாய்ஸ் சொல்லுவாங்க, இதுல இருக்கிற ஒரு வாய்ஸ், இப்படி தன்னை இதுக்காக ரெடியா இருக்கிறவன், அவன் எதுக்கும் ரெடியா இருக்கிறவன், இயேசுக்காக எந்த அளவுக்கு ஏங்குறானா, தன்னைத்தான் வெறுக்கிற அளவுக்கு கூட வருகிறவன் அவன். பாருங்களேன், என்ன அங்க தன்னைத்தான் வெறுக்கிறதுன்னா, தமிழ்ல வந்து மறுக்கிறவன் இல்லைங்களா, மறுக்கிறவன், தன்னைத்தான் மறுக்கிறவன். மறுதளிப்புன்னு வந்தவுடனே நமக்கு ஞாபகம் வருது, பேதுருவுடைய மறுதளிப்பு தான் இல்லைங்களா? இயேசுவை 3 தடவை எப்படி மறுதளித்தாரு, என்ன பேதுரு செஞ்சாரு, இயேசுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, அதை ப்ராமிஸ் பண்ணி ஆக்ரோஷமா வைராக்கியமாக அது சொன்னார், அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எல்லா விதமான மறுப்பு தெரிவித்தார் இயேசுக்கும் தனக்கும் இல்லைங்களா? தன்னை தற்காத்து கொள்வதற்காக இயேசுவை விட்டு கொடுத்தார், அத நேர் விரோதமாக நம்மளை செய்ய சொல்றான். அப்படின்னா பேதுரு எப்படி எனக்கு செய்தானோ அதே மாதிரி நீ உனக்கு செஞ்சுக்கணும், உன்னை இயேசுக்காக உன்னை தற்காத்து கொள்றத நீ விட்டுறணும் பாருங்களேன், ஸ்ட்ராங் வேர்ட். என்னுடைய உண்மையான சீஷனா நீ வரணும்னா, பேதுரு எனக்கு என்ன செய்தானோ, தொடர்ந்து என்னை எப்படி மறுதளித்தானோ, எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு என்னை மறுத்தானோ, நீ உன்னை உன்னை சுயத்தை மறுக்கணும், டினாய் இம்செல்ஃப், டினாய், மறுக்க வேண்டும். வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும், சுயத்தை மறுக்க வேண்டும், எந்த விதமான தொடர்பும் அதில் வைத்துக்கூடாது, மறுக்க வேண்டும். பாருங்களேன், இது வந்து ஏதோ நமக்கு பிடிச்ச காரியங்களை மறுக்கிறது. இப்போ வெயிட் குறைக்கணும்னா ஐஸ்கிரீம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால நான் ஐஸ்கிரீமை மறுக்கிறேங்க, அதனால நான் கார்போஹைட்ரேட் சாப்பாடு ரொம்ப மறுக்கிறேங்க, ஏன்னா வெயிட் குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச காரியங்களை மறுக்கிறது இல்லை, நம்மளையே மறுக்கணும், நம்மளையே வெறுக்கணும். அதான் அந்த ஹோல் செல்ஃப் முற்றிலுமாக நம்மளை மறுக்கணும், நம்மளை கைவிடணும், மறுக்கணும். வெளியில ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மறுக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளையே மறுக்கணும். இது வந்து முழு கூட்டத்துக்கும் ஏசு சொன்னார் அப்படின்னு உண்மையான சீஷத்துவம் ஆரம்பிக்கிறது இங்க. சுய மறுப்புதில்லை. எப்படிங்க நான் என்ன மறுக்கிறது? இப்ப பாரு, என்னோடு தானே நான் இருக்கிறேன் இல்லைங்களா? இப்ப முரளி அப்படின்னா நான் இல்லைங்க, நான் இனிமே முரளி இல்லைங்க, என்ன வேற ஏதாவது கூப்பிட்டுக்கோங்க, நான் நம்ம கைவிட்டுட்டேன், மறுத்தேன். இது வந்து சுய கான்சியஸ்னஸ் பத்தி பேசல. நான் முரளி தான், என்னுடைய பேர் முரளி தான், அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு இருக்கு. இதை என்ன சொல்றாரு, சுயமே என்னுடைய வாழ்க்கையின் மையமா வாழ்ற ஒரு சுயத்தை மறுக்க சொல்ற. சுயமே எல்லான்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இதுல உள்ளடக்கிய ஒரு காரியம் முக்கியமா இதை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன, தேவன் மனிதனை முதல்ல உருவாக்கும் போது அவனை உருவாக்குன நோக்கம் அவன் வந்து தேவனுடைய மகிமைக்காக வாழணும். அவன் உருவாக்கின விதமே அவனுடைய வாழ்க்கையின் மையமாக தேவனாக இருக்கணும். எல்லாவற்றிலையும் அவனுடைய சிந்தனையில நடத்தையில எல்லாமே தேவனுக்கு எது முக்கியம், தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது திருப்தி செய்யும்னு. தேவ மகிமைக்காக மனிதன் உருவாக்கப்பட்டவன். ஆனா பாவத்தில் வீழ்ந்த பிறகு அவனுக்கு நேரிட்ட ஒரு பெரிய கேடு என்னன்னா, தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு, சுயம். எனக்கு எது பிடிக்கும், இன்னுமே அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப திருப்தியா இருக்கு, ஆண்டவருக்கு அது பிடிக்குமான்னு யோசிக்கல. சுயம் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டதுனால இன்னுமே மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லோருக்குமே சுயம்தான் தெய்வமா போய்விட்டது, சுயம்தான் விக்கிரமா போய்விட்டது. இன்னுமே வாழ்க்கையின் எல்லா முடிவும் எதை பற்றி பண்றது, எனக்கு பிடிக்குமா, எனக்கு நல்லா இருக்குமா. சுயம்தான் சுயமே மையமாக வாழ்க்கைக்கு போய்விட்டது. சுய திருப்தி வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறிவிட்டது. அந்த சுயத்தை தான் இவர் வெறுக்க சொல்றார். பாருங்க, அந்த சுய திருப்தியும் சுய மேன்மையும் பிசாசுடைய கோட்பாடு. ஒருத்தர் சொல்றாரு, பிசாசுடைய கொள்கையின் முழு நோக்கமே இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுடைய மனித வாழ்வின் மைய நோக்கம் என்ன, சுய திருப்தி. அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு பிசாசு ஏன் பிரபஞ்சத்தின் பிரபுவா இருக்கிறான், சுய திருப்தி. சுயமே உலகத்தை ஆளுவதனால் அதை வைத்துத்தான் உலகத்தை அவன் ஆளுகிறான். ஒவ்வொரு இயற்கை மனிதனுடைய தெய்வமும் விக்ரமும் சுயமே. அதுதான் அவனை பாதிக்கிறது இல்லைங்களா. சீஃப் எண்ட் ஆஃப் மேன் இஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் பாவத்தின் விளைவாக வந்தது. இயேசு இங்க என்ன சொல்றாரு, எப்பா நீ என்னுடைய சீஷனாக என்னுடைய மீட்பின் பணிகளை அனுபவித்து எனக்காக நீ வாழணும், என்னை பின்பற்றி வரணும், நான் முதல்ல உனக்கு நடக்க வேண்டியது புரட்சிகரமா அந்த மாற்றம் நடக்கணும். உன் சுயத்தை அந்த எல்லாத்துலயும் மையமா நிற்கக்கூடிய, எல்லாத்துலயும் மையம்னு நினைக்கக்கூடிய அந்த சுயத்தை நீ வெறுக்காவிட்டால் ஆக முடியாது. பாருங்களேன், இது வந்து அந்த சுயம் பல பேருக்கு பல. இயேசு அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அங்க பரிசேயர்கள் இருக்கிறாங்க, ஆயக்காரங்க இருக்கிறாங்க, பல விதமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவானது என்ன, சுய விக்கிர ஆராதனை, சுய விக்கிர ஆராதனை எல்லாமே. அது பல விதத்தில் வெளிப்படும். பரிசேயர்களுக்கு எப்படி வெளிப்படுது, வெளிப்பிரதாரமான மதத்துல எல்லாம் ஒழுங்கா சுய நீதியில வெளிப்படுது இல்லைங்களா, சுய கிரியைகள்ல வெளிப்படுது. அதன் மூலமாக எதுக்கு அதெல்லாம் செய்யறாங்க, தங்களுக்கு மனிதர்களுக்கு முன்பதாக நீதிமான்களா காட்டிக்கொண்டு சுய நீதிய சுய திருப்தி அடைகிறாங்க சுயம். இன்னும் சில பேருக்கு தர்ம காரியங்கள், எத்தனையோ இந்துங்க இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்காங்க, தர்ம காரியங்களை செய்யறாங்க. எதுக்காக அதை செய்யறாங்க, அதுவும் பாவத்தின் வெளிப்பாடு தான். அதன் மூலமாக சுய திருப்தி அடைகிறாங்க. இன்னும் சில பேர் பாவ வழியில சுய திருப்தி, ஆயக்காரர்கள் வேசிக்காரர்கள், வேசித்தனத்திலையும் திருட்டுலையும் அதுலயும் கொலையிலையும் ஏன் அதெல்லாம் செய்யறாங்க. இந்த சுய ஆராதனை பல வகையில் வெளிப்படும், பல வகையில் வெளிப்படும். அதனுடைய நோக்கம் எல்லாம் கடைசியில சுயநலம் தான். அது மாறும், அது மாறும் பாருங்கள, அது மாறணும். அந்த சுய ஆராதனை மாறணும், சுய மையமா இருப்பதை மாறணும். அந்த கூட்டம் இருந்த மாதிரி இன்னைக்கும் எத்தனையோ பேர் கிறிஸ்தவம் ஆகிறோம்னு வரலாம், சபையை ஜாயின் பண்ணலாம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம், நான் பரலோகத்துக்கு போகணுங்க, நான் நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன் பரலோகத்துக்கு? ஏன் நரகத்துலலாம் நான் வேகக்கூடாது, அந்த வேதனையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கணும். அவங்க நோக்கம் என்ன? சுயநலம். பரலோகத்துக்கு போறதுலையும் சுயநலம் எப்படி வந்துருது பாருங்க, நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு சுயநலம் எப்படி வந்துருது பாருங்க. இப்படி இது இப்படிப்பட்டவன் ஒரு போதும் ரட்சிக்கப்பட முடியாது. இப்படிப்பட்டவன் சுயத்துக்காக பரலோகத்துக்கு போகவே முடியாது. முதல்ல அவனுக்கு என்ன மாறணும்? பரலோகத்துக்கு நான் போறது பரலோகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, தேவன் மகிமைப்படுவதற்காக. நான் நரகத்துக்கு போனா தேவன் மகிமைப்பட்டா பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போவேன்ற அளவுக்கு சுயநலம் மாறி இருக்கணும். எல்லாமே இன்னுமே வாழ்க்கையில தேவ மகிமை என்ற அளவுக்கு சுயமய வாழ்க்கை, சுயமயமா கொண்ட வாழ்க்கை மாறும். அதைத்தான் அவர் சொல்ற சுயம் ஆராதனைய. இப்போ விக்ரம் வணங்குறாங்க, எல்லாத்துக்கும் விக்ரம் எதுக்கு வணங்குறது? அதுவும் சுய ஆராதனை தான். உண்மையான தேவனை வணங்காம ஏன் விக்ரம் வணங்குறாங்க? அந்த விக்ரம் தங்க சுயத்துக்கு என்ன வேணுமோ கொடுப்பதுனால் அது சுய ஆராதனை தான் இல்லைங்களா. தங்களுக்கு அது வேணும், இந்த கடவுள் இல்லை, சரி ஊர்ல ஒரு சாமியார் மரத்துக்கீழே ஒரு கல் இருக்குது, அது கும்பிட்டா குழந்தை பிறக்கும். தங்களோட சுயத்துக்கு என்ன வேணுமோ எது கொடுக்குதோ அதை ஆராதிக்கிறது சுய ஆராதனை தான் பாருங்களேன். அதை மாற உலகத்துல எல்லாரையும் ஆளுவது சுயம். அதனாலதான் இவர் முதலாக மீட்பின் ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கணும். முதல் வேலை உனக்கு நடக்க வேண்டியது ரேடிக்கல் ஷிஃப்ட். உன் சுயத்தை நீ வெறுக்கணும். உன் சுயத்துக்காக எதுவுமே தேடி என்கிட்ட வரக்கூடாது. உன் சுயத்தை நீ வெறுக்கணும் பாருங்களேன். உலகத்தில் நமக்கு சொல்லுகிற எல்லா காரியங்களும், நம்ம உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் அழுத்தி சொல்லுகிற காரியங்களுக்கு நேர் விரோதமாக ஏற்று சொல்கிறார். இதில் ஆப்போசிட். இது என்ன இவர் பேசுகிறாருன்னு சில பேருக்கு இருக்கலாம், என்னங்க சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுயத்துக்கு தானே இவர் என்ன சுயநல சுயநலன்னு பேசுகிறார். சில பேருக்கு இது முட்டாள்தனமாக இருக்கலாம். எப்போ ஒரு மனுஷன் சிலுவைக்கு முன்பதாக இயேசுவை பார்த்து இயேசு எனக்காக ஒரு சொட்டு சுயநலம் கூட இல்லாமல் எனக்காக அத்தனை பாடுகளை அனுபவிச்சு கெத்செமனால் அவ்வளோ வேதனைப்பட்டு சிலுவையில் எனக்காக தேவ கோபாக்கின்னு சுமந்த இயேசுவை பார்த்துட்டு அந்த பேக்ரவுண்டில் நான் எவ்வளோ சுயநலம் பிடிச்ச மிருகம், இப்படிப்பட்ட இயேசு கிட்ட போய் சுயநலமா வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளோ சுயநலமா நான் வாழ்ந்திருக்கிறேன்னு தன் சுயத்தை அருவறுப்பாக பார்த்து பரிசுத்தாவினால பார்த்து கத்துக்கிற வரைக்கும் இந்த பாடம் நான் சென்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது என்ன சுயநலம்ன்றாரு, அதுக்காகத்தானுங்க எல்லாமே. ஒரு மனுஷன் சுயநலத்தை அருவறுப்பாக பார்க்கறது சிலுவைக்கு முன்பதாகத்தான். இதாங்க முதல் சேர்வர் சொல்ல வேண்டியது. விடா முதல்ல நீ சொல்ல வேண்டியது, அப்பா உன் மைண்டில் இந்த சுயநல மாம்சமாக மாம்சம்னு சில நிறங்களை வேக சொல்ற ஃப்ளஷ்லி செல், அதுக்கு நீ குட் பை சொல்லணும். அதுக்கு நீ குட் பை சொல்லணும். இன்னுமே அதை திருப்தி செய்வதோ அதனோட நோக்கங்களை நாடுவதோ அதுதான் எண்டு. என் சுய திருப்தி ஆனால் போதும்ப்பா. ஆண்டவர் மகிமைப்பட்டாரா இல்லைங்களா, எனக்கு சந்தோஷம் இல்லை, அதை செய்யறதுனால நான் திருப்திங்க. அதனால தேவ மகிமை வந்துச்சா? இல்லை. ஒரு ரட்சி தேவன் ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய எவ்வளோத்தான் நன்மை எவ்வளோத்தான் தர்ம காரியம் பில்கேட்ஸில் எவ்வளோ அதை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா? அதனோட நோக்கம் தேவ மகிமை. எந்த காரியமும் நற்கிரியேன் ஆண்டவர் எப்படி எடை போடுறாரு, தேவ மகிமைக்காக நோக்கத்தோடு செய்யும் போது தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது பரலோகத்தில் நற்கிரியேன். இல்லைன்னா அது பாவத்தின் வெளிப்பாடு. அது எவ்வளோ நல்ல காரியமாக இருக்கட்டும், அது பாவத்தின் வழி. சுய நீதி, சுய சித்தம், சுய தீர்மானம், சுய கிரியைகள், அது ரொம்ப கஷ்டம். அதை விடுறது பாவிகளை கூட திருத்திடலாம், ஆனா சுய நீதியில சுய திருப்திக்காக செய்யறாங்க பாருங்க, சுய நீதியில இருக்கிறவங்கள அவங்கள திருத்திருத்தான் முடியாது, பரிசேயர்களை திருத்திட்டு முடியவே முடியாது. சுய நீதி, சுய பக்தி, சுய இதுல இருந்து அது ஒண்ணுமே இல்லை. உன் சுயத்து நான் செய்யறது ஒன்னும் இல்லை, அதனால எந்த நீதியும் இல்லை, உன்னால தேவனுக்கு பிரியமாக எந்த விதத்திலையும் நடந்துட முடியாது. உன் சுயத்துனாலன்றத உணர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு உணர வைக்கிறது கஷ்டம். பவுல் சொல்றாரு இல்லைங்களா, என் சுயத்தில் எந்த நன்மையும் இல்லை. எத்தனை பேர் உணர்றாங்க அப்படி உணர்ந்த என் சுயத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, சுய நீதி ஒன்றும் இல்லை. அதனால தான் பவுல் சொல்ற, நான் மரித்தேன் இல்லைங்களா, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார். மாம்ச சுயம் எல்லா தீமைக்கும் பாவத்துக்கும் துன்பத்துக்கும் வேற என்று உணர்ந்து சிலுவையில் அந்த சுயத்தை அறையிற மனுஷன் பவுல் பார்க்கிறான். சுய வெறுமையை உணர்றமா, சுயத்தின் போதும் இல்லாத தன்மை, இன்சபிஷியன்சி ஆஃப் தி செல்ஃப். ஆனால் மனுஷங்கள்லாம் வாழ்றது உலகெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறது என்ன தெரியுமா, நீ பஞ்சிடலாம், நீ பண்ணிடலாம், சுய சஃபிஷியன்சி, சுய போதுமான தன்மை, அதுலேயே எல்லாம் சாதிச்சிடலாம், ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்துடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லைங்க, இல்லை, இந்த சுயத்தை வெறுக்கிற ஒரு மனுஷன் மீண்டுமாக நம்ம அதுக்கு தான் போகிறோம். மலப்பிரசங்கத்தின் முதல் பாடம், முதல் பாடம் அறிகிறவனுக்கு தான் இதை உணர முடியும். முதல் பாடம் என்னங்க, பரலோக ஏனியில் முதல் பாடம் என்ன, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எந்த மனுஷனுடைய பரிசுத்த ஆவி கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய எளிமை தன்மத்தை தன் பார்க்கிறானோ, ஐயோ நான் ஒரு பிச்சைக்காரன், டோக்காசுன்ற வார்த்தை, நான் எதுவுமே என்னில் நன்மை இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, என்னால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது, நான் ஒரு பிச்சைக்காரன், கண்ணுல குருட்டு தலைமையில அடிச்சுக்கிட்டு மூளையில உட்காந்து என்னால வெறும் பிச்சைத்தா எடுக்க முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், என்கிட்ட ஒன்னும் நன்மை இல்லை, மற்றவர்களுடைய பரிதாபத்தினால, தேவனுடைய பரிதாபத்தினால தான் என்னால் செய்ய முடியும். உட்காந்து கூணி குறுகி அழுகுறவன் தான் அவன் சுயத்தை வெறுப்பான். ஏன், அந்த சுயத்தில் எந்த நீதியும் இல்லை, அந்த சுயத்தில் எந்த சுயபக்தியும் வர முடியாது, எந்த சுயத்திலையும் நான் சாதிக்க முடியாதுன்னு இனி வாழ்வது அது வெறுப்பான். இனி வாழ்வது நான் அல்ல, சுயத்தை ஒழிக்கணும், கிறிஸ்துவின்படி நான் வாழும், கிறிஸ்துக்குள்ள நான் வாழும், இனி வாழ்வது கிறிஸ்து. அப்படி வெறுக்கிறோமா, சுயநீதி நமக்கு எவ்வளோ இருக்குங்க, அது தெரிகிற வரைக்கும் கிறிஸ்துவுடைய மகத்துவம், கிறிஸ்துவுடைய மீட்பின் ஆசீர்வாதம், மீட்பின் மூலமாக அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைக்கிற உயிர்த்தெழுதல் வாழ்வு என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன், சுயமே போதுமே நமக்கு, சுயநீதியே போதுமே நமக்கு, என்னால் ஜெபிக்க முடியும், போகப்படிக்க முடியும், சபைக்கு வர முடியும், ஒழுங்காக வெளியில் கட்டுப்பாடு இருக்க முடியும், அதுவே எனக்கு போதும். எதுக்கு இயேசு, எதுக்கு அவரை நான் பின்பற்றணும், எதுக்கு அவர் உயிர்த்தெழுதலின் உயிர் எனக்கு. ஆதியில் எளிமை உள்ள தனம் நமக்கு வந்திருக்கா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்களுக்கு, உடைந்த இருதயம் உள்ளவருக்கு சமீபமாக இருக்கிறார். ஏன், அப்படிப்பட்டவங்க தான் அவரை நாடுவாங்க, அப்படிப்பட்டவங்க தான் அவர் நாடுவாங்க. படிக்கல, இவன் தாங்க இப்படித்தாங்க, ஒரு சுயத்தை வெறுக்காத கிறிஸ்தவனா வாழ்கிற எல்லோருமே அந்த ஆலயத்துக்கு போன பரிசயம் மாதிரி வாழ்க்கை. வாரம் வாரம் வந்து அவங்க என்ன பண்ணுறது, ரொம்ப பக்தியாக, ஆண்டவரே நான் அவனை போல இல்லையே, நான் ஸ்தோத்தரிக்கிறேன், மற்ற மனிதர்கள் போல் நான் இல்லை, நான் காணிக்கை கொடுக்குறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன், உமக்கு வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரேன், பைபிள் படித்தேன், அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்களுக்கு பரிசய வாழ்க்கை, சுயத்தை வெறுக்காத வாழ்க்கை. ஆனால் சுயத்தை வெறுத்தவன் எப்படி வருவான், அந்த நாயக்காரன் மாதிரி ஓரத்தில் நின்றுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இறக்கம் காட்டுங்க, என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, யூ ஷுட் ஷோ மீ மர்சி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவங்க தாங்க துயரப்பட முடியும், அவங்க தாங்க சாந்த குணம் அடைய முடியும், அவங்க தான் நீதியினால பசித்தாக ஆக முடியும், அவங்க தான் இயேசுவை பின்பற்ற முடியும். பாருங்களேன், ஆகவே முதலாவது சுயத்தை மறுத்து, சுயத்தை வெறுத்து, சுயத்தை வெறுத்து வரணும், அதான் முதல் கண்டிஷன். முதல் கண்டிஷன் சுயத்தை மறுத்து. நமக்கு என்ன இது ரொம்ப, இதோ ரொம்ப கஷ்டமான காரியத்தை சொல்கிறாருன்னு இருக்கு, நம்ம ஈவினிங் கொஞ்சம் படிக்க போகிறோம். உண்மையான சந்தோஷ வாழ்க்கைக்கு தான் வழி, உங்களுக்கு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மிஸ்டரிக்கு மெயின் காரணம் நம்ம சுயம் நம்ம தெரியுமா, நம்ம சுயம் விடுறதில்ல, வர கோபம், ஆத்திரம், எல்லா வெறுப்பு, எல்லா கசப்பு, எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ சுயத்தை வெறுக்க கற்றுக்கிட்டோன்னா என்ன ஆனந்த வாழ்க்கை தெரியுமா, உண்மையாகவே ஆவியானவர்னால சுயத்தை வெறுத்து ஆவியானவர்னால் நடத்துகிற வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை. அதை படிக்கணும். ஆர்தர் பிங்க் இப்படி சொல்கிறாரு, கிருபையில் வளருவது எப்பொழுதும் கீழே கீழே போகிற மாதிரி. நம்மளை பற்றிய எவ்வளோ குறைவான குறைவான தரக்குறைவான எண்ணங்களில் நாம் வளர்கிறோமோ அந்தளவுக்கு கிருபையில் நாம் வளர்கிறோம். எந்தளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இயலாமையை நம்ம உணர்கிறோமோ அந்தளவுக்கு ஆழமாக கிருபையில் வளர்ந்தோம். ஒரு இருதயம் தேவன் கொடுக்குற எந்த தயவுக்கும் நான் பாத்திரன் இல்லைன்னு உணர்வது கிருபையில் வளருவது. ஓகே, முதல் நிபந்தனையை பார்த்துட்டோம். ரெண்டாவது நிபந்தனை என்னங்க, தன்னைத்தானே வெறுத்து, இந்த சுயநல வாழ்க்கையை, சுய மையமை கொண்ட வாழ்க்கையை வெறுத்து. அடுத்தது என்ன செய்யணும், நான் சிலுவையை எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது பேரம் பேச முடியாத நிபந்தனை. ஒன்று ஒண்டி செஞ்சுட்ட ஆண்டவரே நோ. ரெண்டாவது செய்யணும், தன் சிலுவையை எடுத்துக்கொள்ளணும். என்ன சிலுவையை எடுத்துக்கொள்ளணும்? சிலுவையை எடுத்துக்கொள்ளணும்னா என்ன? சில பேர் இப்படித்தான் சிலுவை இல்லைன்னு நான் அப்படியே கேட்டிருக்கிறேன். தங்க வாழ்க்கையில் எது கஷ்டமோ அதெல்லாம் சிலுவை இல்லைங்களா? என் புருஷன் தாங்க என் வாழ்க்கையில் சிலுவை, என் வயசு தாங்க என் வாழ்க்கையில் சிலுவை. அந்த மாதிரி தாங்க சிலுவை சிலுவாணிட்டு இருக்குது. அது என்ன சிலுவை, இங்கே என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சீஷர்களுக்கு சிலுவைனா என்ன என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் அவர் சிலுவையில் போக இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையில் போகும்போது அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ரோம ரெகுலராக மக்களை சிலுவையில் அறையுவாங்க. அதை எப்போ பார் பார்த்துருக்குறாங்க. சிலுவையில் அறையும் போது ஒரு மனுஷனுக்கு முதல்ல அவங்க என்ன செய்யறது, ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டு அவங்க உடம்புல சிலுவையை போடுவாங்க. அவங்க உடம்பு முதுகில் சுமக்கணும். அவனை எது சாகடிக்க போதோ அதை அவன் சுமந்துக்கிட்டு போகிற வழியில் பல அவமானங்கள் கேவலங்கள் வேதனைகள் பல இன்சல்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும். போய் கடைசியில் அந்த கருவி தன்னை கொல்லக்கூடிய கருவியை தன் உடம்புல சுமந்துக்கிட்டு போகும். இது என்ன சொல்றாரு? சிம்பிளா நம்ம வேகமா சொல்லணும்னா, இயேசுவை பின்பற்றி போகும்போது நமக்கு வரக்கூடிய பராமரிப்பில் வரக்கூடிய எல்லா அவமானங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இயேசுவை பின்பற்றி போறதுனால வருகிற காரியங்கள் சிலுவையா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நம்ம சுயநலத்தை வெறுத்து நம்ம தொடர்ந்து போகும்போது அந்த சூழ்நிலைகளில் வரக்கூடிய அவமானங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் அந்த சுயம் திருப்பி திருப்பி உயிரோடு வர பார்க்கும். சுயம் திருப்பி திருப்பி தன்னை எண்ணங்களை தன்னுடைய காரியங்களை ஆர்வங்களை கொண்டு வர பார்க்கும். இயேசுகிட்ட முன் பின்பற்றி போக முடியாமல் பார்க்கும். அதை தொடர்ந்து சாகடிக்கணும். ஏன் சிலுவையே சாகடிக்கிற மரணத்துக்குரிய ஒரு கருவி. இந்த சிலுவையை கொண்டு நம்ம சுயத்தை தொடர்ந்து சாகடிக்கிற ஒரு பயணத்தில் அது சாகடிச்சு 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 இயேசுவை பின்பற்றி பின்பற்றி போகணும். இயேசுவை பின்பற்றி போகும்போது அவரை நம் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது நமக்கு பல அவமானங்கள் வரலாம். சுயத்துக்குனால சுய அவமானம் வரலாம், சுய வேதனை வரலாம், கஷ்டம் வரலாம். அதை தொடர்ந்து நம்ம சாகடிச்சுக்கிட்டு அவர் பின்பாக போகணும், பின்பாக போகணும். ரொம்ப இதை வந்து நமக்கு வருகிற பாடுகள் மாத்திரம் இவர் சொல்லலை, பாடுகள்லாம் நம்ம வரோம் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, நீயே எடுத்துக்கணும் சிலுவையை, அதை தூக்கி கொண்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை கொல்லக்கூடிய மரணத்தின் கருவியை நீ சுமந்து கொண்டு விருப்பத்தோடு. யாருங்க வருவாங்க விருப்பத்தோடு சிலுவையை? நீங்க யாருங்க எடுத்துக்கிறீங்க விருப்பத்தோடு சிலுவையை? பவுல் வந்தாரு பாருங்க, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் ஐக்கியத்தில் அவர் பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய விரும்புகிறேன். இயேசுடைய மகிமை இயேசுக்காக படுகிற பாடுகளுடைய மகிமை எவ்வளோ பெருசுன்றத உணர்றவன் எடுத்துக்குவான். இயேசுடைய ஐக்கியம் இயேசுவை நான் அறியணும் அப்படின்றவன் எடுத்துக்குவான் பாருங்களேன். அது அந்த அந்த அவமானத்தை அந்த வேதனையை அவர் எடுத்து முன்பதாக போகணும் பாருங்களேன். ஏன்னா இயேசுடைய பாதையில் போகும்போது என்னங்க இப்போ யாரும் சொல்லலாம் கொடுக்கலையே என்ன ஒப்போசிஷன் இல்லையே பரவாயில்ல அப்படின்னு நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அர்ப்பணித்து இயேசுவை நாம் பின்பற்றும் போது என்ன நடக்கும்? உலகத்தில் ரியாக்ஷன்ஸ் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் மிஞ்சி தாண்டியும் தாங்கியும் இயேசுவை பின்பற்றி போகணும். இதாங்க மறுபடியும் பிறந்த ஆவியில் எளிமை உள்ள மனுஷனுக்கு தான் என்ன நிபந்தனை போட்டாலும் வருவோம், வேற வேறு வழியே இல்லை. மற்றவங்க சுயநீதியில் வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆவியில் எளிமை உள்ளவன் பிச்சை எடுக்கிறவன் பெக்கர்ஸ் கான் பி சூசர்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. பிச்சை எடுக்கிறவன் பிரியாணி கொடுன்னு கேட்க முடியாது, என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சார் அவனுக்கு அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவன். ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் சுயத்தை வெறுக்கினாலும் சிலுவை எடுத்துக்கினாலும் எடுத்துக்கிட்டு அண்ட் கமிங் அண்ட் கமிங் அவனால் தான் முடியும். அப்படித்தான் இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நானே என்னை யோசிச்சு பார்க்குறேன். ஆரம்பத்தில் இயேசுக்கிட்ட வரும்போது என் சொத்து போனாலும் எங்கள் வீட்டில் படிப்பை நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு படிப்பு எதிர்காலம் வாழ்க்கை பாஸ்கிட்ட சொல்லுவேன், என்னப்பா நீ இப்படி வந்துட்டு உனக்கு பொண்ணெல்லாம் யாருப்பா கொடுப்பாங்கன்னு. கல்யாணமே வாணாங்க பாஸ்டர், அதில் என்ன இயேசு இருக்கிறார் போதும் அப்படி தான் இருந்துச்சு இல்லைங்களா. இயேசுக்கிட்ட வரும்போது ஆர்வம் அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு பாட என்ன எல்லாத்தையும் எதுவுமே வாணும் இயேசுக்காக எதுவுமே விடுறது. ஆனால் என்ன அதுக்கு காலங்கள் போக போக பின்னாடி போக ஆரம்பிக்கும். அதுதான் சீஷர்களுக்கும் ஆயிருக்கு. ஆனால் அது திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக புதுப்பிக்கும்படி இதுதான் சீஷர்களுடைய காஸ்ட். இதுக்கு வரணும்னு நம்ம ஊக்கப்படுத்துகிறார், ஞாபகப்படுத்துகிறார் சரிங்களா. இயேசு பாருங்களேதான் ஒரு காட்சி, இயேசு சிலுவையை தூக்கிட்டு போறாரு அந்த டாலரோசான்ற பாதையில. அவரை பின்பற்றி உண்மையான சீஷர்கள்லாம் அந்த பாதையில தொடர்ந்து போற ஒரு காட்சி. இது ஒரு படமா வரைஞ்சி, அது படமா வரைஞ்சா விக்கிர ஆராதனை வந்துடும், அதை நம்ம கற்பனை பண்ணணும். லூக்கா சொல்றாரு இது வந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், லூக்கா ஆட் பண்றாரு இது வாழ்க்கை முறை. இந்த பிரசங்கத்தை கேட்டோம், ரெண்டு நாள் சிலுவை எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் போ, இல்ல திஸ் இஸ் த லைஃப், இப்படித்தான் சீசனா இருக்க முடியும், இப்படித்தான் ஒருத்தன் வர முடியும், இப்படித்தான் ஒருத்தன் வர முடியும். இயேசு சுமந்த சிலுவை அது வேற, அதை சுமந்து கொள்ளணும்னு அவர் நம்ம சொல்லல. உன் சிலுவையை சுமந்து கொள், அவருடைய சிலுவை தேவ கோபாக்கினியை, நம் பாவங்களின் நிமித்தம் வந்த தேவ கோபாக்கினிய தண்டனைய சுமந்த சிலுவை. அதுக்காகத்தான் நான் எருசலேம் போவேன், பல பாடுகள் அனுபவிக்கணும், நான் கொலை உண்டு, நான் மூன்றாவது நாள் உயிர் தள்ளணும், அதைத்தான் சுமந்து அவர் கெத்செமனே தோட்டத்துல பல வேதனைகளை பட்டார். என்ன சோதனைகள் அவருக்கு, ரத்த வேர்வு அவருக்கு வந்துச்சு. இதுல இருந்து நீங்க போவோமா, அவர் எந்த விதத்திலையும் அந்த சிலுவையை விட்டு நீங்கள பாருங்களேன், அவர் சிலுவை எவ்வளோ எப்படி சுமந்தார், கொஞ்சம் கூட அதில் எதிர்வாகலை, பின்வாங்கலை, ஆனால் தொடர்ந்து நம்மளை மீட்கணும்னு அவர் போனார். அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு நம்மளை அழைக்கிறார். எத்தனை பேர் வருவோம், எத்தனை நம்ம நீதியின் சிலுவையை சுமர வேண்டியதில் அந்த சிலுவை சுமந்த ஒரு அடையாளமாக, நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக நம்ம சுயத்தை சாவடிக்கிற, கிறிஸ்துவுக்கு வாழ்வதற்காக சுயத்தை சாவடிக்கிற சிலுவையை நாம் சுமந்து வாழ வேண்டும். அதுக்காகத்தான் நம்மளை அழைக்கிறார். அதனால வருகிற அவமானங்கள், இயேசுவை பின்பற்றினால வருகிற அவமானங்கள், உபத்திரவங்கள், வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், இயேசுவை பின்பற்றதுனால வருகிற கஷ்டங்கள் தான் சிலுவைகள் இல்லைங்களா. அதனால நம்ம உறவினர்கள் நம்மளை பிரிக்கலாம், அதனால நம்ம உறவினர்கள் நம்மளை தப்பா நினைக்கலாம், அதனால நமக்கு அவமானம் வரலாம், அதெல்லாம் சிலுவைகள். அதை எடுத்துக்கிட்டு நீ வருவியா, அதான் ஒரு விசுவாசியுடைய தொடர்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. மேத்யூ ஹென்றி சொல்றாரு இது இதுல முதல் ரெண்டு காரியங்கள் உள்ளடக்கி இருக்கு. ஒன்னு வந்து நமக்காக ஒரு சிலுவை ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் ஏற்பட்டிருக்கிறது, அந்த சிலுவையை அவன் சுமந்து வர வேண்டும். அந்த சிலுவையை அவன் முறுமுறுப்போடு இல்லை, அவன் ஒரு கடமையாக நினைத்து அதை சுமந்த வேண்டும். இது ஏன் சிலுவை இல்லை, எனக்கு வேற சிலுவை கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவன் நினைக்க கூடாது. ஏன்னா எல்லையற்ற தேவனுடைய ஞானம் பராமரிப்பில் இந்த சிலுவை அவனுக்கு நியமித்து இருக்கிறது, அதை அவன் சுமந்து வரல. அந்த சிலுவைய அமைதலாக பாரத்தோடு ஏற்றுக்கொள்றது மாத்திரமே, அதை எடுத்துக்கொள்ளணும். எப்படி எடுத்துக்கொள்ளணும், இது தீமை, இதை நான் தாங்க முடியாது, இது எனக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நினைச்சு எடுக்கக்கூடாது. தேவன் எல்லையற்ற ஞானத்தில் மிகுந்த நன்மைக்காக, தேவனுடைய மகிமைக்காக இது ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அந்த சிலுவை சுமந்து வர. ஆகவே ரெண்டாவது நிபந்தனை, முதலாவது பார்த்தோம் தன்னைத்தானே வெறுக்கணும், ரெண்டாவது சிலுவையை எடுத்துக்கொள்ளணும். அந்த சிலுவை தன்னைத்தானே கொள்ளுகிற சிலுவை, இயேசுவை பின்பற்றதன் மூலமா வருகிற சுய அவமானங்கள், வேதனைகள் எல்லாற்றையும் தாங்கிக்கிட்டு இயேசுவை தொடர்ந்து என்ன நடந்தாலும் பின்பற்றணும். அடுத்ததாக என்ன, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற, என்னை பின்பற்ற. ஒருத்தர் சொல்றாரு கிறிஸ்துவுடைய மரணம் எந்த மனிதர்கள் தங்களை வெறுத்து பாவத்து தங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் மதிப்புடையது. பாருங்களேன் இவங்க தான் கிறிஸ்டியன்ஸ், இவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். ஒரு பாராஃப்ரேஸ் வெர்ஷன்ல இப்படி வருது இந்த வசனம், எவனாவது என்னை பின்பற்ற விரும்பினால் முதலாவது அவன் தன் சுயத்துக்கு விடாப்பிரை இல்லைங்களா, ஃபேர்வெல் சொல்லிட்டு பிரியாவிடையை சொல்லிட்டு, பிரியாவிடை முதலாவது அவன் சுயத்துக்கு பிரியாவிடை சொல்லிவிட்டு தீர்மானமாக எல்லா அவமானத்தையும் எல்லா துன்பத்தையும் என் நாமத்தின் நிமித்தம் வருகிற எல்லா வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஒரு நல்ல பாராஃப்ரேஸ், தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்ற வேண்டும்னா ஒரு உறுதியான உண்மையான கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் என்னை பின்பற்ற வேண்டும். இது வாழ்க்கை முறை, இதுதான் வாழ்ந்து இயேசுவை பின்பற்றி வாழ்றவன் தான் சீஷன். ஒரு சீஷன் ஒரு ஆடுகள் தன் மேய்ப்பனை எப்படி பின்பற்றுதோ, ஒரு இராணுவம் தன்னுடைய கேப்டனை எப்படி பின்பற்றுதோ, அதே மாதிரி இயேசுவை பின்பற்றி வாழ்றது தான் இயேசுடைய பின்பற்ற. இயேசுவை பின்பற்றுறதுனா என்ன, அவர் வார்த்தையை பின்பற்றுறது இல்லைங்களா. யோவான் 8:31 சொல்றாரு, என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னுடைய மெய்யான சீஷர்களாக இருப்பீர்கள். என் வார்த்தையில தொடர்ந்து நிலைத்து ஃபாலோ பண்ணிட்டு போற ஒரு வார்த்தை, சிம்பிள் டெபினேஷன் சொல்றேன், இதை மாலை திருப்பி பார்க்கலாம். சிம்பிள் டெபினேஷன், இந்த வசனம் என்னங்க சொல்லுது? நடைமுறையில தன் சிலுவையை, தன்னை வெறுத்து தன் சிலுவையை பின்பற்றி அவரை பின்பற்றி வருகிறவன் எப்படிங்க பார்க்க முடியும்? நடைமுறையில எப்படி பார்க்க முடியும் இல்லைங்களா? இதெல்லாம் மைண்ட்ல நடக்கிற ஒரு காரியம். சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து அவரை பின்பற்றி வருகிறான், வெளியில அவனை எப்படி பார்க்க முடியும்? சிம்பிள், ஒருத்தனை எப்படி பார்க்க முடியும்னா, எவ்வளவுதான் தனிப்பட்ட விதத்தில் கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவுதான் தனிப்பட்ட விதத்தில் விலை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும், என்ன நடந்தாலும் இயேசு கொடுக்கிற எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் யார்? தனிப்பட்ட விதத்துல ரொம்ப கஷ்டம், தனிப்பட்ட விதத்துல சில நேரங்களில் ரொம்ப விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்னத்தான் இருந்தாலும் இயேசு ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அதை முற்றிலுமா கீழ்படுகிற ஒரு மனுஷன் யார்? அவன் தான் இப்படி உண்மையான சிஷ்யன். இயேசு கொடுக்கிற ஒரு கட்டளையை கீழ்ப்படுகிறது, இயேசு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை எல்லா விதத்திலையும் செய்யாம தன்னை காத்துக்கொண்டு அதுல இருந்து தப்பித்து போறவன் அவன் தான் ஒரு சிஷ்யன். சிம்பிள், இந்த வசனாதான் சொல்லு. எப்படிங்க தெரியும்? ஒரு மனுஷன் தன்னைத்தானே வெறுத்திருக்கிறான், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுறானா, அவனுக்கு தனிப்பட்ட விதத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும், வியாதி இருந்தாலும், இயேசு கட்டலைன்னு சொல்லி அவன் கீழ்ப்படியாம எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டான். கீழ்ப்படிஞ்சே படியும், எந்த காரணங்களும் வர முடியாது. இயேசு செய்யக்கூடாதுன்னு சொன்னார், அதை செய்யாம இருப்பான். அவன் தாங்க சிலுவை எடுத்து பின்பற்றி வருகிறவன், இயேசுவை பின்பற்றுறவன், அவன் இயேசுடைய வார்த்தை அவனுக்கு எல்லாத்துலேயும் முக்கியம். நேற்று தான் 504வது சீர்திருத்த நாளை நாம் கொண்டாடுறோம் இல்லைங்களா? நிறைய பேர் அது அந்த நான் நினைச்சேன் வேற விதமாக கூட கொண்டாடணும், ஏதாவது விதமாக ஒரு பண்டிகமா நம்ம வச்சு கொண்டாடணும், ஸ்பெஷல் டே ஃபார் ரிஃபார்ம் சர்ச்சுக்கு இல்லையா? அது ஏன் ஒரு மனுஷன் அன்னைக்கு பார்த்தோம், உலகமே அவருக்கு விரோதமாக நிற்கிது, ஊரே நிற்கிது, ராஜ்யம் நிற்கிது, தன்னை பிச்சு சாப்பிட்ருவாங்க, உயிரோடு கூட போக மாட்டாங்க, அங்கேயே பாஞ்சு குத்தி சாவடிச்சிருவாங்க. அந்த சபையில நின்றுகிட்டு அரசருங்க, ரோம அரசருங்க, மத தலைவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி நின்றுகிட்டு என்ன சொல்றாரு? இது செய்ய முடியுமா? என் மனசாட்சி தேவனுடைய வசனத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது, இதை விட்டு வேற எதோ என்னாலும் செய்ய முடியாது. நீ யார் தான் இருக்கட்டும், யார் தான் இருக்கட்டும், என்னதான் சொல்லட்டும், எவ்வளவுதான் அவமானம் வரட்டும், என்னதான் மரணமே வந்தாலும், ஐ கேன் டூ நோ அதர்ஸ், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தாங்க தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான், எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. ஐயோ இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு போயிடும், இங்கே கொஞ்சம் அது பண்ணிட்டு, இல்லை நோ, என் மனசாட்சி தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கு, அதை விட்டுட்டு என்ன வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஐ கேன் டூ நோ அதர், ஹியர் ஐ ஸ்டாண்ட். கடவுள் எனக்கு உதவி செய்யட்டும், கடவுள் எனக்கு உதவி செய்யட்டும், என் கண்கள் கால் கை என்னத்தான் பர்சனல் விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும், என் உயிரே கூட போக வேண்டியதாக இருந்தாலும், இயேசு கட்டளையை நான் கீழ்ப்படுவேன். அப்படிப்பட்டவங்களா நம்ம பாருங்க, பிதாவே பிதாவே என்று கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் என் தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறவன் அல்ல, என் பிதாவின் சித்தத்தை என் வார்த்தையை கீழ்ப்படுகிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறவன். அவன் தாங்க சுயத்தை மறுத்து வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிறவன். ஓகே, இந்த ட்ரிப்பை நீங்க எடுக்க போறீங்களா? தான் கேள்வி. முதலாவது உங்க சுயத்துக்கு குட் பை சொல்லி லகேஜ் சிலுவையை தூக்கி கொண்டு இந்த பரலோக பிரயாணத்தை நாம் எடுக்க வேண்டும். சில பயன்பாடுகள், ரெண்டு பயன்பாடு நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ப்ராக்டிக்கலா சில காரியங்களை நான் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை மாலை நம்ம ஷேர் பண்ணலாம். இதான் கிறிஸ்து மாத்யு ஹென்றி சொல்றாரு, இந்த கிறிஸ்துவுடைய பள்ளிக்கூடத்தில் முதல் பாடம் சுய வெறுப்பு, சுய மறுதளிப்பு. கிறிஸ்துவுடைய பள்ளிக்கூடத்தில் முதல் பாடம், கிறிஸ்துவுடைய பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்கிறீங்களா? இந்த பாடத்தை நீங்க படிச்சிருக்கிறோமா? முதலாவது யோசிச்சு பாருங்க, இதான் முதல் பாடம். நம்ம சுயத்தை நம்ம வெறுக்கிறோமா? சுயத்திலிருந்து தேவன் பக்கம் நீங்க திரும்பி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க தாங்க செய்ய முடியும். இல்லை உங்க வாழ்க்கையில எல்லாமே கிறிஸ்து கூட சுயநலத்துக்கு தான் வேணும், கிறிஸ்து கூட சுயத்துக்கு தான் வேணும். பரலோகத்துக்கு போறது கிறிஸ்து, நீங்க நரகத்திலிருந்து காப்பாற்றுறது கிறிஸ்து, இந்த வாழ்க்கையில கஷ்டம் வராமல் இருக்கிறது கிறிஸ்து, வியாதி வராமல் இருக்கிறது கிறிஸ்து. அப்படின்னா இன்னும் நீங்க கிறிஸ்துவின் ஸ்கூல்லயே சேரலங்க, சேரல. என்னை பின்பற்றி ஒருத்தர் வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் லெசனே சுயம் இருக்கக்கூடாது, சுயத்தை வெறுத்து வரணும். இதுதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி. இதுவும் ஒரு சர்மனாக ஒரு வசனமாக முடிஞ்சு நமக்கு போயிடப்போதா? இது அனுபவபூர்வமா நம்ம அனுபவிக்க போறோமா? சுயத்துக்கு சாகிறதுனா என்ன? நம்ம வேலையில என்ன? நம்ம குடும்பத்துல என்ன? நம்ம சர்ச்ல என்ன? நம்ம சமுதாயத்துல எப்படிப்பட்ட மனிதர்களா நம்ம இருப்போம்? சுயத்துக்கு சுயத்தை மறுதளிக்கிறதுனா என்ன? சிலுவையை தூக்கி ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுனா என்ன? அதை எப்படி உள்ளுக்குள்ள ஒரு காரியம் சில காரியம் நான் சொல்ற யோசிச்சு பாருங்க. சுயத்தை மறுத்து சிலுவையை தூக்கிட்டு போறது முதலா நம்ம மைண்ட்ல நடக்கிறதுங்க. ப்ராக்டிக்கலா திடீர்னு அதான் ரோமன் கத்தோலிக் வந்து சொல்லுது போல. நாங்கள் எவ்வளோ ஈஸி அப்போவே நாங்கள் சொன்னோம். எவ்வளோ ஈஸி தெரியுமா? என்ன பண்ணலாம்? ஒரு தங்க சிலுவையில் இப்போ கோல்டு ஜாஸ்தி ரேட்டு, எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளோ ஈஸி இல்லைங்களா? அது இல்லை, மைண்டில் நமக்கு நடக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சுய எவ்வளோ பயங்கரம், தன்னுடைய சுயத்தை ஒரு அருவறுப்பான காரியமாக, தன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கெடுக்கிற, தன் நிம்மதியை கெடுக்கிற, தேவனுக்கு மகிமையா தன்னை வாழ விடாம தடை செய்யற அருவறுப்பான சத்ரு எங்க இருக்கிறான்? என் சுயம் அதுதான் பார்க்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு மகிமையா வாழம என்ன முடிவு பண்றான்? அந்த சுயத்தை வெறுக்கணும், இன்னமே என் சிலுவையை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ற மனுஷன் அந்த சுயம் அடிக்கடி தன்னை நிரூபிக்கணும்னு, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய காரியங்களை கொண்டு வரும்போது அதை தொடர்ந்து சிலுவையில் வைத்து வைத்து கொண்டுகிட்டு வர்றது நம்ம மைண்டில் அது செய்யும். திடீர்னு சுயநிலை எண்ணம் வருது, சுய பெருமை வருது, சுய விருப்பம் வருது, பொறாமை வருது, என்னை யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா சுயத்தில் பயங்கர கோபம் வருது. என்ன பண்ணுறது? அதை உடனே பேசிடுறது, உடனே திட்டிடுறது, உடனே சுயத்தை வெளிப்படுத்திடுற மனுஷனாக இல்லாமல் இது சுயத்துலேருந்து வருது. இதை சுய உரிமையை கேட்குது. அதை நான் போட்டு சிலுவையில் கொல்லுவேன், இது இடம் கொடுக்க மாட்டேன், இதை நான் கொல்லுவேன். அவன் மைண்டில் ஒரு சிலுவை, அந்த மைண்டில் சுயம் எப்பப்பார் அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்குது. அது எப்பெல்லாம் அது இறங்கி வந்து பேச பார்க்குதோ, எப்பெல்லாம் அது செய்ய பார்க்குதோ, அது திருப்பி 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 பிடிச்சி அதை அடிக்க பார்க்குறான். ரொம்ப ஈஸியாக அது உள்ளுக்குள்ள சிலுவையில் அறையிற வழி எடுக்கும் சில நேரங்களில். சில நேரங்களில் சுயத்தை நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நமக்கு அப்படி ஆகுது, வெளியிலும்னு வருது. ஆனால் அதை பிடிச்சி சுயத்தில் வருதே, இதை கட்டுப்படுத்தணும், இதை பிடிச்சி சிலுவையில் அறி. டை டு செல்ஃப், டை டு செல்ஃப். அதை சாகடிச்சு 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 அவன் போகிறான். சுயத்தை சில நேரங்களில் அந்த பெருமை எந்திரிச்சு வருது, சுய எண்ணங்கள் எந்திரிச்சு வருது. அதை தொடர்ந்து இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கு. தேவனுக்கு பிரிய சுய திருப்தியை இது நாடுது அப்படின்னு அந்த சுயத்தில் மாம்சத்தில் எப்பப்பாரு பாடுபடுகிறவர் அது கேட்கறது. அதுக்கு கொடுக்காத இருக்கும்போது அந்த சுயநலம் சும்மா இருக்காது, அதை பிடிச்சி சிலுவையில் அடையும்போது துடிக்கும், சிலுவையில் துடிக்கிற மாதிரி துடிக்கும். அந்த வலியை தன் உள்ளுக்குள்ளேயே நொறுங்குண்ட இதயமாக அனுபவிக்கிறவன் க்ரூசிஃபிக்ஷன் வலி தான் சில நேரங்களில். சுயத்தை மறுதளித்து தொடர்ந்து வாழுகிறவன் தான் பேதுரு சொல்றாரு. ஒன்னு பேதுரு நாள்ல இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அவர் அப்படி பாடுபட்டார், அந்த மாதிரி சிந்தனைய அப்படிப்பட்ட மைண்ட் செட்டு உனக்கு இருக்கணும். எப்படிங்க? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு விட்டோய்ந்து இருப்பான். இப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட சிந்தனை உடைய மனுஷன், சுயத்தை எப்பவன் தன் மனதில் சிலுவையில் அரைஞ்சி 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 இருக்கிறவன் இனிமேல் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் அந்த இச்சைகளை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கானே, சிலுவையில் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன் என்ன பண்ணுவான்? இச்சைகளை படி படைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி படிக்கும்படிக்கு பாவங்களை விட்டோய்ந்து இருப்பான். எவ்வளவு தெளிவா அந்த எக்ஸ்பிளேஷன் அது இருக்கு பாருங்களேன். இனிமே இதுக்காக என் சுய சித்தத்துக்காக, சுய விருப்பத்துக்காக, சுய எண்ணங்களுக்காக இல்ல, இதை போட்டு அடையணும். தேவனுக்கு என்ன பிரியம்? தேவனுக்கு புரிய பிடிச்ச மாதிரி வாழ்வதுதான் அவன் கத்துக்குவான். வருஷத்தாவது இதுக்கு உதவி செய்வார். இங்கதான் ஹோலி ஸ்பிரிட் வல்லமையா வேலை செய்யும். நம்ம சுயத்தை கொள்றதுக்கு, நம்ம சுய மாம்சத்தை கொள்றதுக்கு அவர் உதவி செய்யறது இல்லைங்களா? சுய பெருமையை கொள்றதுக்கு அனுதினமும் அதை செஞ்சுட்டு வரும்போது எப்படி இருப்போம்? நம்ம குடும்பத்தில் எப்படி இருப்போம்? மனைவி கிட்ட எப்படி இருப்போம்? வீட்டில் எப்படி இருப்போம்? பக்கத்தில் எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, பல விதத்தில் எப்படி தெரியும்? நாம் நம்மளை சில பேர் நிராகரிக்கும் போது, நம்மளை மன்னிக்காத போது, வேணும்னு நம்மளை அவமானப்படுத்தி அசங்கமா பேசும்போது பல விதத்தில் உள்ள குத்துது, வலிக்குது, கேவலமா தெரியுது. ஆனா கிறிஸ்துவுடைய கிறிஸ்துக்காக பாடுபடுவதற்கு தகுதியா நாம் எண்ணப்பட்டோம்னு சந்தோஷப்படுகிற இருதயம் சுயத்துக்காக மறிக்கிறது. நம்ம பத்தி தீமையா சில பேர் பேசும்போது நம்முடைய விருப்பங்களுக்கு நேர் விரோதமா செய்து நம்ம சொல்லுகிற ஆலோசனை அசிங்கமாக ஒரு அவமானமாக கேலியாக பேசும்போது எந்த விதமான கோபத்தையும் நம்மளை கேவலமா கோபம் வர மாதிரி பண்ண எந்த விதமான கோபத்தையும் சுயம் அப்படியே எந்திரிச்சு வருது. அந்த கோபத்தையும் வரவிடாம இதயத்தை கட்டுப்படுத்தி நம்மளையே தற்காத்து கொள்ள நம்ம முயலாத போது பொறுமையா அமைதலோடு அதை தாங்கி கொள்ளும் போது நாம் சுயத்துக்கு மறிக்கிறோம். We die to self. அன்போடு பொறுமையோடு நமக்கு வர அவமானங்களை, ஒழுங்கினங்களை, நமக்கு கோபப்படுத்துகிற சூழ்நிலைகளை முகமுகமாக நமக்கு முட்டாள்தனமாக பயங்கரமா உணர்வில்லாத நம்மளை நடத்தும் போது கேவலமா இயேசுவை நடத்துற மாதிரி கொடுமையா இயேசுவை நடத்துற மாதிரி நடத்துற நம்ம நடத்தும் போது அது பொறுமையோடு தாங்கி கொள்ளும் போது நாம் சுயத்துக்கு மறிக்கிறோம். நமக்கு கிடைச்ச எந்த ஆதாரத்திலையும் நாம் திருப்தியாக பராமரிப்பில் நமக்கு கிடைச்ச எந்த வசதியோடு பணத்தோடு துணியோடு கிளைமேட்டோடு சமுதாயத்தோடு தனிமையோடு பராமரிப்பினும் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமாக கொண்டு வருகிற எந்த சூழ்நிலைகளையும் முறுமுறுப்போடாமல் அனுபவித்து தாங்கி கொள்வது நாம் சுயத்துக்கு மறிக்கிறத காமிக்கிறது. பேசும்போது பேச்சுவார்த்தைகள்ல நம்மளை பத்தி புகழ்ச்சியாக பேசாம நம்ம செஞ்ச நற்கிரியைகளை யாருமே கவனிக்கலனாலும் அதை பத்தி ஒன்றும் பேசிக்காம நம்மளை மற்றவங்க மெச்சித்து பேசணுன்றதுக்காக நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இச்சனும் ஒரு கிக் நம்மளை பத்தி பேசுவாங்களா அதை சொல்லுவாங்களா அது செஞ்சிருக்கு அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம ஒழித்து நம்ம நம்மளை நம்ம இருக்கிறோனே மதிக்காம நம்ம செஞ்சதையே கொஞ்சம் கூட எண்ணாம சில பேர் நடந்துக்கும் போது நம்ம அதனால எந்த விதமான பாதிப்படையாமல் இருப்பது சுயத்துக்கு நாம் மறிக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் மிகவும் செழிப்பில் வளர்ந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அதை விட ஆழமான கஷ்டமான தேவைகள் நமக்கு இருக்கும்போது ஆனால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதேன்னு சொல்லி அவர்களோடு உண்மையோடு ஆவியில் கலிகூர்ந்து எந்த விதமான பொறாமையோ தேவனை கேள்வி கேட்கிற எண்ணங்களோ நம்ம இதயத்தில் வராத போது நாம் சுயத்துக்கு மறிக்கிறோம். நம்மளை விட ரொம்ப கீழ் நிலைமையில இருக்கிறவங்க ரொம்ப மோசமா இருக்கிறவங்க நம்மள ஒரு பாவத்தை சுத்தி காட்டி நம்மளை சீர்படுத்தும் போது எந்த விதமான வெறுப்போ எதிர்ப்போ இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றி கொள்ளுகிற மனசு இருக்கிறவங்க சுயத்துக்கு மறிக்கிறாங்க. நீங்க சுயத்துக்கு மறிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் படிச்ச போது உங்க சுயம் எப்படி இருக்கு? ஐயோ நம்மள சொல்ல முடியாதே, சுயம் தலைவிரிச்சு ஆடு தலைவிரிச்சு ஆடு. கொஞ்சம் போதும், ஒரு கொஞ்சம் ஒரு நெருப்பு பக்குன்னு பத்திக்கும், சாரி பக்குன்னு பத்திக்கும். ஆஹா, சில ஒருத்தர் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லிடக்கூடாதே, ஒரு வாரம் நமக்கு தூக்கம் போயிடும். அதை நினச்சி 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 எவ்வளோ சுயம் உயிரோடு இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ இயேசுக்கு தூரம் இருக்கிறோம் பார்த்தீங்களா? சீஷத்துவ இயேசுடைய ஸ்கூலில் இன்னும் நர்சரி கூட ஆரம்பிக்கல நம்ம சில பேர், நர்சரி கூட இல்லை, அதான் கற்றுக் கொடுக்கணும். அப்பா இது இல்லை, எவ்வளோ சுயம் உயிரோடு இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம தேவனால் தேவ ராஜ்யத்தில் வல்லமையா பயன்படாததுக்கு காரணம் இதான், சுயத்தை உயிரோடு இருக்கிறவங்க அவங்களை தேவன் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டாரு. பாருங்களேன், ஏன் எல்லாத்தையும் சுயத்துக்கு எடுத்துக்குவோம்? சுயத்தை சாகடிக்கிறவன் சாகடிச்சிட்டு வாழ்றவன் தான் எந்த அளவுக்கு தேவன் மகிமையா பயன்படுத்தினாலும் அந்த மகிமையில ஒருபோதும் அவன் கை வைக்க மாட்டான். ஏன்? நம்ம சுயநலம் தான் காரணம் தேவன் அந்த சபையை பயன்படுத்தாததுக்கு காரணம். ஏன் நம்ம அடைஞ்சோம் நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, நமக்கு மகிமை பெருமை வந்துடும் இல்லையா? சுயநலம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? தேவன் உங்களில் சில பேர் சபையில் நீங்களாவே ஆண்டவர் சபையில் சேவை செய்யாதுக்கிறதுக்கு சுயநலம் காரணம் உங்களால் பார்க்க முடியுதா? ஏன்னா சென்சிட்டிவ், ஏதோ ஏதாவது சொல்லிட போகிறாங்க, நமக்கு ஏதாவது ஆயிருப்படும், நம்ம போய் ஏன் அதிலெல்லாம் இது பண்ணிக்கணும், நம்ம போய் ஏன் இது பண்ணோம், ஏன் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்படாங்க. சுயநலம் ஹென்ரிக்சன் சொல்கிறாரு, ஒரு நபன் ஒரு மனிதன் தன்னை மறுக்கிற மனிதன் ஒருபோதும் இனிமே சுயநல இன்ட்ரெஸ்ட் அவன் வாழ்க்கையில் தன்னை ஆளாது. அவன் வாழ்க்கையில் ஆளுகிற காரியம் எல்லாம் அவனை முழுக்கி அவனை தள்ளுகிற ஊந்துகிற காரியமெல்லாம் எப்படா தேவனை மகிமைப்படுத்த முடியும், எப்படா சபையை வளர்க்க முடியும்? ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி மகிமைப்படுத்துவார். சுயத்தை பற்றி அக்கறைப்படாமல் தங்களையே இழந்து சபைக்காக கொடுக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை நாடுகிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், சுயத்தை நம்ம மறுக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய மகிமை, சுயத்தை மறுத்தா தாங்க எந்த விதத்திலையும் கொஞ்சம் சேவையாவது ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியும். சுயத்தை மறுத்தா தான் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு எந்த விதத்துலையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சுயத்தை மறுத்தா தான் நம்ம குடும்பத்திலையும். இப்படிப்பட்டவர்கள் யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து நம்ம என்ன ஆகும்? இப்படி நம்ம சுயத்தை சிலுவையில் அறிஞ்சுக்கிட்டு சுயத்தை மறிக்கிறவங்க, பெருமையும் அகந்தையும் அகங்காரத்தையும் சுயநலையும் அறிக்கிறவங்க போக 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 நம்ம கிறிஸ்து மாதிரி மாறிட்டு வரோம். நம்ம குடும்பத்தில் நம்மளை கிறிஸ்துவை பார்க்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை கிறிஸ்து. எப்படியா இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது இவங்களால? எப்படி இவங்க சுயநலமே இல்லாமல் இருக்க முடியுது? நம்மள நம்ம வீட்லேயோ நம்ம வேலை விஷயத்தில் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மாறிட்டு வருது. அப்படி தானே இல்லை. யோசிச்சு பாருங்க, இது நிபந்தனையற்ற ஒரு பேரம் பேச முடியாத நிபந்தனை, பேரம் பேச முடியாத நிபந்தனை. கடைசியாக ஒரு பார்க்குவோம், இந்த நிபந்தனைகளை நீங்கள் கேட்டு அதிர்ந்தா இருந்தா ஐயோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கோங்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம மாற முடியுமா, என்னால் இப்படியெல்லாம் முடியாதுங்க, கேட்டமா மறந்தமா அப்படின்னு போயிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, வசனங்கள் நல்லா இருக்குது ஆனால் ஒருபோதும் இதை கீழ்ப்படிய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த முடிவுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வர வாரம் 4 கம்பீரமான காரணங்களை அவர் சொல்ல போகிறேன். நீ உன்னை வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிற சீஷனாக இல்லாவிட்டால், 4 காரணங்களை அவர் சொல்ல போகிறார். கம்பீர இதை செய்வதற்கு 4 காரணங்கள், இந்த 4 காரணங்கள்னால இதை செஞ்சே செய்யணுன்ற கட்டாயத்துக்கு அவர் கொண்டு வர போகிறார். இதை செய்யாமல் போனீங்கன்னா, இதை செய்யாமல் நீ வாழ்க்கையில் என்ன அடையணும்னு போறியோ அதை இழந்து போவேன். இந்த உலகத்திலேயே நித்தியத்திலே உன்னை விட லூசர் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்? இதை செய்யாம தன் ஜீவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் அதை இழந்து போவான். நித்தியத்திலே உன்ன மாதிரி ஒரு முட்டால் யாருமே இருக்க முடியாது. ஏன்? இதை செய்யாம தன் ஜீவனை காப்பாற்றுன்னு நினைக்கிறவன். இந்த உலகத்தையே போய் ஆதாயம் நீ படுத்திட்டினாலும் ஒருவேளை இதை செய்யாம நீ போனீன்னா உன் ஆத்மாவை இழந்து வாழ்க்கை உன்னை அடைஞ்ச இந்த உலகத்தில் அடைஞ்ச எல்லாமே நஷ்டமாக போவோம், ஃபூலிஷாக போயிடுவேன். இதை நீ செய்யாம போனீங்கன்னா மிகப்பெரிய கண்டிப்பான பயங்கரமான நியாய தீர்ப்பு உனக்கு வரப்போகுது. ஏன்? உன்னை நியாய தீர்க்கிறவர் இவர் தான். இவரை பின்பற்றி வராதவங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு மிக பயங்கரம். இது சொல்ல போறாரு அடுத்த வாரங்கள், அந்த காரணங்களை நம்ம பார்ப்போம். ஆகவே இது மாம்சத்துக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம், ஆனா இது ஆண்டவர் சொல்ற 4 காரணங்களை மூலமா நம்ம ஆண்டவர் நம்ம கண்களை திறக்கட்டும். ஜெபம். அருமையான ஆண்டவரே, இந்த சத்தியங்களினுடைய இது எவ்வளோ புரியாமல் நான் பாடுபட்டேன், ஆனாலும் இது ஒரு மேல் பார்வையாகவே நாங்கள் புரிந்து கொள்ள, கிரகித்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, நடைமுறையில் அதை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரப்பா. இது ஆதியானவருக்கு தான் காரணம். அவர் தான் எங்களால் யோசிக்க முடியாத காரியங்கள், எங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உணர்த்து செய்கிறவர். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வரும். புரிந்து கொள்றது இல்லைப்பா, இப்படிப்பட்ட ஒரு சிஷத்துவ சபையாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்க உதவி செய்யும். தன்னை தானே வெறுத்து எங்கள் சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்களாக இருக்க உதவி செய்யும். அப்படி இல்லைன்னா வெறும் பரிசெயர்கள் தானே நாங்கள், சுயநீதியில் வாழ்கிற மக்கள் தானே நாங்கள். அப்படிப்பட்டவர்களாக இராத படிக்க ஆண்டவரே, வரப்போற வாரங்களில் அந்த 4 நித்திய வல்லமையான கம்பீரமான காரணங்கள் எங்கள் மனதை பிரகாசிக்க பண்ணி எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஊந்தி ஆண்டவரே, நாங்கள் எங்களை வெறுத்து சிலுவை எடுத்து உங்களை பின்பற்றி வருகிற உண்மையான சீஷர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோடு பேச. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென். Thank you.